சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனம் வழங்குகிறது. கடவுளாக இருந்த மனிதன், ராண்டால்ஃப் டன் மூலம். அத்தியாயம் 1. இமானுல், மனிதனுடன் கடவுள். அப்போஸ்தலனாகிய யோவான் ஆதியில் வார்த்தையாக இருந்தார், மேலும் வார்த்தை தேவனுடன் இருந்தது மற்றும் தேவனாக இருந்தது. வார்த்தை மாம்சமாகி மனிதனிடையே குடியிருந்தது. ஜான் பாப்டிஸ்ட் அவரை பாவங்களை நீக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று குறிப்பிடுகிறார். எத்தகைய அற்புதமான வெளிப்பாடு! படைப்பாளி அவர்கள் தங்கள் உருவத்தில் படைத்தவர்களை தூய்மைப்படுத்துவதற்கு பரிகார பலியாக தம்மையே தியாகம் செய்வார். இயேசுவை பற்றி பல பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. ஆனால் பல வருடங்கள் கழித்து பிறக்கவிருக்கும் ஒருவரை பற்றி வெறும் 25 கணிப்புகளை செய்வதன் சாத்தியங்கள் என்ன? மற்றும் இந்த கணிப்புகள் நிறைவேறுமா? டாக்டர் ஹாவ்லி ஓ டெய்லர் இந்த பதிலை அளித்துள்ளார். இஸ்ரேலின் மேசியா வரவிருக்கும் நிகழ்வுகள் முன்னறிவிக்கப்பட்டால் எல்லா நிகழ்வுகளும் ஒரு நபரில் நிறைவேறுவதற்கான ஒட்டுமொத்த நிகழ்தகவு 33 மில்லியனில் ஒன்றாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் அல்லது சரியான சூழ்நிலையில் கடவுள் நாசரேத்தின் இயேசுவின் மாம்ச உடலில் பூமிக்கு வந்தார். மனிதனின் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் ஒரே பலியாக மாறினார். அவ்வாறு செய்வதன் மூலம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மனிதனின் விடுதலை, இரட்சிப்பு மற்றும் கடவுளுடன் சமரசம் செய்வதற்கான ஒரே வழியை அவர் வழங்கினார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கடவுள் அதிகாரம் 7 கூறினார், கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவார், கன்னிப்பெண் குழந்தை பெற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவரை இம்மானுவேல் என்று அழைப்பார். கடவுள் காபிரியேல் தூதரை கலிலேயாவிலுள்ள நாசரேத் என்ற நகரத்திற்கு தாவீதின் வம்சத்தாரான யோசேப்பு என்ற மனிதனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக உறுதியளித்து கன்னிப்பெண்ணிடம் அனுப்பினார். அந்த கன்னியின் பெயர் மேரி. தேவதூதன் அவளிடம் சென்று, அதிக கிருபையுள்ளவளே, வணக்கம், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். மேரி அவனுடைய வார்த்தைகளில் மிகவும் கலங்கினாள். இது என்ன வகையான வாழ்த்து என்று யோசித்தாள். ஆனால் தேவதூதன் அவளிடம், மரியாளே, பயப்படாதே, நீ கடவுளின் தயவை பெற்றாய், நீ குழந்தை பெற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவீர், அவர் பெரியவராகவும் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். இது எப்படி இருக்கும்? மேரி தேவதையிடம், நான் கன்னியாக இருப்பதால் தேவதூதன், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும், உன்னதமானவருடைய வல்லமை உன்மேல் நிழலிடும், ஆகையால் பிறக்கப்போகும் பரிசுத்தவான் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவான் என்று பதிலளித்தார். யூதேயாவிலுள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பிறகு ஏரோது அரசன் காலத்தில் கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களுக்கு அரசனாக பிறந்தவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கில் பார்த்தோம், அவரை வணங்க வந்தோம். ஏரோது ராஜா இதைக் கேட்டபோது அவனும் அவனுடன் எருசலேம் முழுவதும் கலங்கினான். ஏரோதிடத்திற்கு திரும்பிப் போக வேண்டாம் என்று கனவில் எச்சரிக்கப்பட்டு வேறொரு வழியாக தங்கள் நாட்டுக்கு திரும்பினர். அவர்கள் சென்றதும் ஆண்டவரின் தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றினார். எழுந்திரு என்று அவன் சொன்னான். குழந்தையையும் அவன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. நான் சொல்லும் வரை அங்கேயே இருங்கள், ஏனென்றால் ஏரோது குழந்தையைக் கொல்லத் தேடப்போகிறான். ஏரோது மறித்த பின் கர்த்தருடைய தூதன் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்குப் போ, குழந்தையின் உயிரைக் கொல்ல நினைத்தவர்கள் இறந்துவிட்டான். எனவே அவர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் அழைத்துக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்குச் சென்றார். ஆனால் யூதேயாவில் தன் தகப்பனாகிய ஏரோதுக்கு பதிலாக அர்கிலாஸ் ராஜாவாகிறதை கேள்விப்பட்டபோது அங்கே போக பயந்தான். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா மாவட்டத்திற்குப் புறப்பட்டு நாசரேத் என்னும் ஊருக்குச் சென்று வசித்தார். அவன் நசரேயன் என்று அழைக்கப்படுவான் என்று தீர்க்கதரிசிகள் மூலம் சொன்னது அப்படியே நிறைவேறியது. ஜான் பாப்டிஸ்ட் மேசியாவுக்கான வழியைத் தயாரிக்க கடவுளால் அனுப்பப்பட்டார். பரலோகராஜ்யம் சமீபித்திருப்பதற்காக மனம் திரும்பும்படி யூதர்களை அழைப்பதன் மூலம் இதைச் செய்தார். மேசியா வரப்போகிறார் என்பதற்காக அவர்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றி, அவர் உங்களை பரிசுத்து ஆவியால் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பதற்காக மனந்திரும்பும்படி அவர்களுக்கு அழைப்பு விடுத்து ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்போஸ்தலன் யோவான் எழுதினார், நான் மேற்கோள் காட்டுகிறேன். ஆரம்பத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியில் கடவுளோடு இருந்தார். அவராலேயே அனைத்தும் உண்டாயின. அவர் இல்லாமல் எதுவும் செய்யப்படவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனிதர்களுக்கு வெளிச்சமாக இருந்தது. இருளில் ஒளி பிரகாசிக்கிறது, ஆனால் இருள் அதை புரிந்து கொள்ளவில்லை. கடவுளிடமிருந்து அனுப்பப்பட்டு ஒரு மனிதர் வந்தார். அவன் பெயர் ஜான். அவர் மூலமாக எல்லா மனிதர்களும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி சொல்ல அவர் சாட்சியாக வந்தார். அவரே வெளிச்சமல்ல, அவர் ஒளியின் சாட்சியாக மட்டுமே வந்தார். ஒவ்வொரு மனிதனுக்கும் வெளிச்சம் தரும் உண்மையான ஒளி உலகில் வந்து கொண்டிருந்தது. அவர் உலகில் இருந்தார். உலகம் அவர் மூலமாக உண்டானாலும் உலகம் அவரை அடையாளம் காணவில்லை. அவர் தனக்கு சொந்தமானதை அடைந்தார், ஆனால் அவருடையது அவரை பெறவில்லை. ஆயினும் அவரை பெற்ற அனைவருக்கும், அவருடைய பெயரில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கடவுளின் குழந்தைகளாகும் உரிமையை அவர் வழங்கினார். இயற்கையான வம்சாவளியிலோ அல்லது மனித முடிவுகளிலோ அல்லது கணவரின் விருப்பத்தினாலோ பிறக்காத குழந்தைகள், ஆனால் கடவுளால் பிறந்தவர்கள். வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து அவருடைய மகிமையை, பிதாவிடமிருந்து வந்த ஒரே ஒருவருடைய மகிமையைக் கண்டோம். ஞானஸ்நானம் கொடுப்பவர் ஜானனுக்குப் பின் வருபவர் எனக்கு முன் இருந்ததால் என்னை மிஞ்சிவிட்டார் என்று நான் சொன்னது இவர்தான் என்று கூக்குரலிட்டார். அவருடைய கிருபையின் நிறைவினால் நாம் அனைவரும் ஒன்றன்பின் ஒன்றாக ஆசீர்வாதங்களைப் பெற்றுள்ளோம். நியாயப்பிரமாணம் மோசே மூலம் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. கடவுளை யாரும் பார்த்ததில்லை, ஆனால் தந்தையின் பக்கத்தில் இருக்கும் ஒரே கடவுள் அவரை தெரியப்படுத்தினார். இயேசு கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு யோவானிடம் ஞானஸ்நானம் பெற வந்தார். யோவான் அவரை தடுத்திருப்பார், நான் உன்னால் ஞானஸ்நானம் பெற வேண்டும், நீ என்னிடம் வருகிறாயா? ஆனால் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்போது அப்படியே ஆகட்டும், ஏனென்றால் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு பொருத்தமானது. இயேசு ஞானஸ்நானம் பெற்றவுடன் அவர் உடனடியாக தண்ணீரிலிருந்து மேலே சென்றார். இதோ அவருக்கு வானம் திறக்கப்பட்டது. கடவுளின் ஆவி புறாவைப் போல இறங்கி அவர் மீது தங்குவதைக் கண்டார். இவர் என் அன்பு மகன், இவரில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் என்று வானத்திலிருந்து குரல் வந்தது. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜோர்தானிலிருந்து திரும்பி வந்து ஆவியானவரால் 40 நாட்கள் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டு விசாசினால் சோதிக்கப்பட்டார். நீ தேவனுடைய குமாரனாயிருந்தால் இங்கிருந்து உன்னை தாழ்த்திவிடு, ஏனென்றால் உன்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்றும், நீ அடிக்காதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் தாங்குவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. உங்கள் கால் ஒரு கல்லுக்கு எதிராக பதிலளித்தார், உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ சோதிக்காதே. பிசாசு இந்த சோதனையை எல்லாம் முடித்த பின் அவர் ஒரு சரியான நேரம் வரை அவரை விட்டுவிட்டார். இயேசு ஆவியின் வல்லமையில் கலிலேயாவுக்கு திரும்பினார். அவரை பற்றிய செய்தி கிராமங்கள் முழுவதும் பரவியது. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் கற்பித்தார். எல்லோரும் அவரை புகழ்ந்தார்கள். அவர்தான் வளர்க்கப்பட்ட நாசரேத்துக்குச் சென்றார். ஓய்வு நாளில் அவர் வழக்கப்படி ஜெப ஆலயத்திற்குச் சென்றார். மேலும் வாசிக்க எழுந்து நின்றான். ஏசாயா தீர்க்கதரிசியின் சுருள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதை அவிழ்த்து பார்த்தபோது, ஏழைகளுக்கு நற்செய்தியை பிரசங்கிக்க அவர் என்னை அபிஷேகம் செய்தபடியால் கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறது என்று எழுதியிருந்த இடத்தைக் கண்டார். கைதிகளுக்கு விடுதலையையும், பார்வையற்றோருக்கு பார்வையை மீட்டெடுக்கவும், ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்கவும், கர்த்தருடைய தயவின் ஆண்டை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஏசாயா 61:1-2. பிறகு அந்தச் சுருளைச் சுருட்டி உதவியாளரிடம் திருப்பிக் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். ஜெபாலயத்திலிருந்து அனைவரின் கண்களும் அவர் மேல் பதிந்து, இன்று இந்த வேதவாக்கியம் உங்கள் செவிகளில் நிறைவேறியது என்று சொல்லத் தொடங்கினார். உண்மையாகவே நான் உங்களுக்குச் சொல்கிறேன், விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் ஜீவ அப்பம், அதுவே நித்திய ஜீவனுக்கு ஆதாரம். உங்கள் முன்னோர்கள் பாலைவனத்தில் மன்னாவை சாப்பிட்டார்கள், ஆனால் அவர்கள் இறந்துவிட்டார்கள். ஆனால் வானத்திலிருந்து இறங்கி வரும் அப்பம் இதோ, அதை மனிதன் உண்ணலாம், சாகக்கூடாது. நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். இந்த ரொட்டியை யாராவது சாப்பிட்டால் அவர் என்றென்றும் வாழ்வார். இந்த அப்பம் என் மாம்சம், அதை நான் உலகத்தின் வாழ்க்கைக்காக கொடுப்பேன். கிறிஸ்து நித்திய ஜீவனுக்கு ஜீவிக்கும் அப்பம் என்றென்றும் வாழ ஒருவர் உட்கொள்ள வேண்டிய ஜீவ வார்த்தைகள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என் மூலமாக தவிர ஒருவனும் பிதாவினிடத்தில் வருவதில்லை என்று இயேசு கூறினார். இயேசு அவர்களிடம் வந்து, வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைப்பிடிக்க கற்றுக்கொடுங்கள். நிச்சயமாக நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன், யுகத்தின் இறுதி வரையு. நூற்றுக்கணக்கான அவரது சீடர்கள் சாட்சியாக இருந்து அவரது பொது மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அற்புதங்கள் மற்றும் இறுதியில் இவை அனைத்திற்கும் ஆதாரம் இருந்தது. அற்புதங்களின் நோக்கம் அவர் மெசியா என்பதை அவரது நாட்டு மக்களுக்கு நிரூபிப்பதாகும். பெரும்பாலும் திரளான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்தனர். ஒருவேளை எனக்கு என்ன நன்மை என்று பார்க்க முயற்சித்திருக்கலாம். அல்லது இயேசு அவர்களின் பூமிக்குரிய ராஜாவாக இருந்தால் ஆர்வமாக, அல்லது அரசியல் அதிகாரத்திற்கான ஆசையுடன் அவர் மேசியாவாக இருக்கலாம் என்று சிலர் நம்பியிருக்கலாம். இந்த சாட்சிகளை மூன்று குழுக்களாக பிரிக்கலாம். அதிசயத்தை பெற்றவர்களவர்கள் மகிழ்ச்சியினாலும் மகிழ்ச்சியினாலும் நிறைந்து கடவுளை மிகவும் மகிமைப்படுத்தினார்கள். ஒரு குறிப்பிடத்தக்க விதிவிலக்கு 10 தொழுநோயாளிகளை சுத்தப்படுத்தியது. அவர்களில் 9 பேர் கடவுளை மகிமைப்படுத்த திரும்பவில்லை. சாட்சிகள் அதிசயத்தை மட்டும் கவனிக்கவில்லை, கடவுளின் சக்தியால் மட்டுமே இத்தகைய அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை குறிப்பிட்டு மனிதனின் வரம்புகளை அவர்கள் உணர்ந்தனர். பெரும்பாலானவர்கள் கடவுளை புகழ்ந்து மகிமைப்படுத்தினர், ஆனால் பரிசேயர்கள் அல்ல. ஒருவருக்கொருவர் தயவாகவும் இரக்கத்துடனும் இருங்கள். கிறிஸ்துவுக்குள் கடவுள் உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தீர்க்காதே அல்லது நீங்களும் நியாயந்தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களை எப்படி நியாயந்தீர்க்கிறீர்களோ அப்படியே நீங்களும் நியாயந்தீர்க்கப்படுவீர்கள். வேதபாரகர்களும் பரிசேயர்களும் செல்வம், அதிகாரம், கௌரவம் மற்றும் மனிதர்களின் புகழையும் பெற்றிருந்தனர். சாமானியர் தொடர்ந்து அவரை மேசியா என்று நம்பினால் இயேசு அவர்களின் தேசத்தையும் அவர்களின் நிலையையும் அவர்களின் சக்தியையும் அழிக்கப் போகிறார் என்று அவர்கள் நம்பினர். இதன் விளைவாக அவர் மேலிருந்து வந்தவர் என்றோ, அல்லது அவர் செய்த அற்புதங்கள் கடவுளிடமிருந்து வந்தவை என்றோ ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டனர். பிசாசின் வல்லமையே அவர்களுக்கு காரணம். அவர்கள் அவரை கொல்ல விரும்பினர், ஆனால் அவர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்று நம்பும் மக்களுக்கு அஞ்சினர். பரிசேயர்களும் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் வேதபாரகர்களும் ஆலோசனை சங்கமும் ஊமையும் பேய் பிடித்தவனுமான ஒரு மனிதனை அவரிடம் கொண்டு வந்தனர். பேய் துரத்தப்பட்டதும் ஊமையன் பேசினான். ஜனங்கள் வியந்து, இஸ்ரவேலில் இப்படி பார்த்ததில்லை, ஆனால் பரிசேயர்கள் அவர் பேய்களின் தலைவன் மூலம் பேய்களை துரத்துகிறார் என்றார்கள். மற்றொரு உதாரணம், வாடிய கையுடன் ஒரு மனிதன் இருந்தான். அவர்கள் அவரிடம், ஓய்வு நாளில் குணமாக்குவது முறையா? அவர்கள் அவரை குற்றம் சாட்டலாம் என்று. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒரே ஆடு இருக்கிறவன் யார்? அது ஓய்வு நாளில் ஒரு குழியில் விழுந்தால் அதை பிடித்து வெளியே தூக்க மாட்டாரா? அப்படியானால் ஆட்டை விட மனிதன் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தவன்? எனவே ஓய்வு நாளில் நன்மை செய்வது சட்டமாகும். பிறகு அந்த மனிதனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவர் அதை நீட்டினார். அது மற்றதைப் போலவே முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டது. அப்பொழுது பரிசேயர்கள் புறப்பட்டு அவரை எப்படி அழைக்கலாம் என்று அவருக்கு விரோதமாக சதி செய்தார்கள். பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் அவருடைய உவமைகளைக் கேட்டபோது அவர் தங்களை குறித்து பேசுகிறார் என்று உணர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் அவர் மீது கைகளை வைக்க நாடிய போது திரளான மக்கள் அவரை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டதால் அவர்களுக்கு பயந்தார்கள். அப்பொழுது இயேசு திரளான ஜனங்களிடமும் தம்முடைய சீஷர்களிடமும் பேசி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயின் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் உன்னிடம் எதை கடைப்பிடிக்கச் சொன்னாலும் அதை கவனித்துச் செய். ஆனால் அவர்களுடைய செயல்களின்படி செய்யாதே. ஏனென்றால் அவர்கள் சொல்கிறார்கள், செய்ய வேண்டாம். ஆனால் மறைநூல் அறிஞர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் மனிதர்களுக்கு விரோதமாக பரலோக ராஜ்யத்தை அடைத்துவிட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் உள்ளே செல்லவும் இல்லை, நுழைப்பவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவும் இல்லை. பின்பு பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் ஜனங்களின் மூப்பர்களும் காய்பா என்று அழைக்கப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் ஒன்று கூடி இயேசுவை சூழ்ச்சியால் பிடித்து கொல்லத் திட்டம் தீட்டினார்கள். இயேசு தம் வேலையை முடித்தார். அவர் செய்ய பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். பின்னர் அவர் தனது சாட்சிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கினார். இன்னும் 4 மாசம் அப்புறம் அறுவடைன்னு சொல்றீங்களா? நான் உங்களுக்குச் சொல்கிறேன், உங்கள் கண்களைத் திறந்து வயல்களைப் பாருங்கள். அவை அறுவடைக்கு முற்றியவை. இப்போதும் அறுவடை செய்பவன் தன் கூலியை பெறுகிறான். இப்போதும் அவன் நித்திய ஜீவனுக்காக பயிரை அறுவடை செய்கிறான். அதனால் விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒன்றாக மகிழ்ச்சியடைவார்கள். எனவே ஒருவன் விதைத்தால் ஒருவன் அறுப்பான் என்பது உண்மை. நீங்கள் உழைக்காததை அறுவடை செய்ய அனுப்பினேன். மற்றவர்கள் கடின உழைப்பை செய்தார்கள். அவர்களின் உழைப்பின் பலனை நீங்கள் அறுவடை செய்தீர்கள். விதைப்பதும் அறுவடை செய்வதும் சீடர்களை உருவாக்கும் செயல்முறையாகும். இயேசு பிதாவிடம் திரும்புவதற்கு சற்று முன்பு தம் சீடர்களிடம், பரலோகத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் போய் எல்லா தேசத்தாரையும் சீஷராக்குங்கள். பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் பெயரில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். கிறிஸ்துவின் வாழ்க்கை, மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மூலம் அனைத்து படைப்புகளையும் நம்பி ஞானஸ்நானம் பெறுபவர் இரட்சிக்கப்படுவார். ஆனால் விசுவாசிக்காதவர் கண்டிக்கப்படுவார். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடம் அழைத்துச் சென்றார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பர்களும் கூடியிருந்தனர். ஆனால் பேதுரு அவரை பின்தொடர்ந்து தலைமைக் குருவின் முற்றத்திற்கு தூரத்தில் சென்றார். அவர் உள்ளே சென்று முடிவைக் காண வேலைக்காரர்களுடன் அமர்ந்தார். இப்போது பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்ய அவருக்கு எதிராக பொய்ச்சாட்சியைத் தேடினார்கள். ஆனால் ஒருவரும் கிடைக்கவில்லை. பல பொய் சாட்சிகள் வந்தாலும் அவர்கள் ஒருவரையும் கண்டுபிடிக்கவில்லை. இவ்வாறு நீங்கள் கடவுளின் ஆவியை அடையாளம் காணலாம். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் என்பதை ஒப்புக்கொள்ளும் ஒவ்வொரு ஆவியும் கடவுளிடமிருந்து வந்தது. ஆனால் இயேசுவை ஒப்புக்கொள்ளாத ஒவ்வொரு ஆவியும் கடவுளிடமிருந்து வந்ததல்ல. ஏமாற்றுபவரும் அந்தி கிறிஸ்துவம்தான். இயேசு பரலோகத்தை பார்த்து ஜெபித்தாரப்பா, நேரம் வந்துவிட்டது. உங்கள் மகனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் மகன் உங்களை மகிமைப்படுத்துவார். ஏனென்றால் நீங்கள் அவருக்கு கொடுத்த அனைவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக எல்லா மக்கள் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்தீர்கள். ஒரே மெய்க் கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் அறிவதே நித்திய வாழ்வு. நீ எனக்கு கொடுத்த வேலையைச் செய்து பூமியில் உனக்கு பெருமை சேர்த்தேன். இப்போதும் பிதாவே, உலகம் தோன்றுமுன் நான் உம்மிடம் இருந்த மகிமையால் என்னை உமது முன்னிலையில் மகிமைப்படுத்துங்கள். சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனம் வழங்குகிறது. அத்தியாயம் ராண்டால்ஃப் டன் மூலம் மன்னிப்பு மற்றும் நல்லிணக்கத்திற்கான தியாகம் தேவைப்படுகிறது. பாவ மன்னிப்புக்கு தேவையான பலி நேரம் நெருங்கிவிட்டது. கிறிஸ்துவின் உடல் ஆர்வம் கெத்செமனேயில் தொடங்கியது. இந்த ஆரம்ப துன்பத்தின் பல அம்சங்களில் மிகப்பெரிய உடலியல் ஆர்வம் இரத்தம் தோய்ந்த வியர்வை ஆகும். லூக்கா என்ற மருத்துவர் மட்டுமே இதை குறிப்பிடுவது சுவாரஸ்யமானது. அவர் கூறுகிறார், அவர் வேதனையில் இருந்ததால் அவர் நீண்ட நேரம் ஜெபித்தார். அவருடைய வியர்வை இரத்தத் துளிகள் போல தரையில் வடிந்தது. இயேசு பேசிக்கொண்டிருக்கையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். இப்போது காட்டிக் கொடுப்பவன், நான் முத்தமிடப்போவது அந்த மனிதனைத்தான், அவனை பிடித்துக்கொள் என்று ஒரு அடையாளம் கொடுத்தான். உடனே அவர் இயேசுவிடம் வந்து, வாழ்த்துக்கள் ரபி, அவனை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், நண்பா, நீ செய்ய வந்ததைச் செய் என்றார். பின்பு அவர்கள் வந்து இயேசுவின் மேல் கைப்போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடம் கொண்டு போய்ச் சென்றார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பர்களும் கூடியிருந்தார்கள். இயேசு தனக்காக வந்திருந்த தலைமைக் குருக்கள், கோவில் காவலர் மற்றும் பெரியவர்களிடம், நீங்கள் வாள்களோடும் தடிகளோடும் வந்திருக்க நான் கலகம் நடத்துகிறேனா? ஒவ்வொரு நாளும் நான் உன்னுடனே ஆலயத்தில் இருந்தேன், நீ என்மேல் கை வைக்கவில்லை. ஆனால் இருள் ஆட்சி செய்யும் உனது நேரம் இது. பின்பு அவனை பிடித்துக் கொண்டு போய் பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்குக் கொண்டு போனார்கள். நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட பிறகு இயேசு சன்ஹெட்ரின் மற்றும் பிரதான ஆசாரியரான காய்பாஸ் முன்கொண்டு வரப்பட்டார். இங்குதான் முதல் உடல் காயம் ஏற்பட்டது. காய்பாவால் விசாரிக்கப்பட்ட போது அமைதியாக இருந்ததற்காக ஒரு சிப்பாய் இயேசுவின் முகத்தில் அடித்தார். அரண்மனை காவலர்கள் அவரை கண்களை மூடிக்கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்லும்போது அவர்களை அடையாளம் காணும்படி கேலியாக கேலி செய்தார்கள். அவர் மீது எச்சில் துப்பினார்கள், முகத்தில் அடித்தார்கள். பின்னர் அவரை பிலாத்துவிடம் அழைத்துச் சென்று, பிலாத்து மீண்டும் அரண்மனைக்குள் சென்று இயேசுவை வரவழைத்து, நீ யூதர்களின் ராஜாவா? அது உங்கள் சொந்த யோசனையா? அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உங்களிடம் பேசினார்களா? என்று இயேசு கேட்டார். நான் யூதனா? பிலாத்து பதிலளித்தார். உன் மக்களும் தலைமை குருக்களும் தான் உன்னை என்னிடம் ஒப்படைத்தார்கள். நீ என்ன செய்தாய் இயேசு? என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. அப்படியிருந்தால் யூதர்களால் நான் கைது செய்யப்படுவதைத் தடுக்க என் ஊழியர்கள் போராடுவார்கள். ஆனால் இப்போது என் ராஜ்யம் வேறொரு இடத்தில் இருந்து வருகிறது. அப்படியானால் நீ ராஜா? என்றார் பிலாத்து. அதற்கு இயேசு, நான் அரசன் என்று நீங்கள் சொல்வது சரிதான். உண்மையில் இந்த காரணத்திற்காக நான் பிறந்தேன், இதற்காக நான் உலகத்திற்கு வந்தேன், சத்தியத்திற்கு சாட்சியமளிக்க. சத்தியத்தின் பக்கம் உள்ள அனைவரும் நான் சொல்வதை கேட்கிறார்கள், உண்மை என்றால் என்ன? என்று பிலாத்து கேட்டான். யூதர்கள் வலியுறுத்தினர், எங்களிடம் ஒரு சட்டம் உள்ளது, அந்த சட்டத்தின்படி அவர் இறக்க வேண்டும், ஏனென்றால் அவர் கடவுளின் மகன் என்று உரிமை கோரினார். அதைக் கேட்ட பிலாத்து மேலும் பயந்து மீண்டும் அரண்மனைக்குள் சென்றார். எங்கிருந்து வருகிறாய்? அவன் இயேசுவிடம் கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் சொல்லவில்லை. என்னிடம் பேச மறுக்கிறீர்களா? பிலாத்து கூறினார். உண்மை விடுவிப்பதற்கோ அல்லது சிலுவையில் அறையவோ எனக்கு அதிகாரம் உள்ளது என்பதை நீங்கள் உணரவில்லையா? அதற்கு இயேசு, மேலிருந்து உமக்கு வழங்கப்படாவிட்டால் என் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்காது. ஆகையால் என்னை உன்னிடம் ஒப்படைத்தவன் பெரிய பாவத்தைச் செய்தவன். அதிகாலையில் அடிபட்டு காயப்பட்டு நீரிழப்பு மற்றும் தூக்கமில்லாத இரவில் சோர்வடைந்த இயேசு யூதேயாவின் வழக்குரைஞரான பொண்டியஸ் பிலாத்தின் அரசாங்கத்தின் இருக்கையான அந்தோனியா கோட்டையின் பிரிட்டோரியத்தின் வழியாக அழைத்துச் செல்லப்பட்டார். யூதேயாவின் டெட்ராக் ஹெரோது ஆண்டிபாஸிடம் பொறுப்பை ஒப்படைக்க முயற்சித்த பிலாத்துவின் செயலை நீங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறீர்கள். ஏரோதின் கைகளில் இயேசு எந்த உடல் ரீதியான துன்புறுத்தலுக்கும் ஆளாகவில்லை. பிலாத்துவிடம் திரும்பினார். இதிலிருந்து தழுவல் ஒரு மருத்துவர் சிலுவையில் அறையப்பட்டதைப் பற்றி சாட்சியமளிக்கிறார். டாக்டர் சி. ட்ரூமன் டேவிஸ் கூட்டத்தின் அழுகைக்கு விடையிறுக்கும் வகையில் பிலாத்து பரப்பாசை விடுவிக்க உத்தரவிட்டார் மற்றும் இயேசுவை கசையடி மற்றும் சிலுவையில் அறையும்படி கண்டனம் செய்தார். வீரர்கள் இயேசுவை அரண்மனைக்கு, அதாவது பிரேட்டோரியம், அழைத்துச் சென்று படை வீரர்களின் முழு குழுவையும் ஒன்று சேர்த்தனர். அவர்கள் அவருக்கு ஊதா நிற அங்கியை அணிவித்தனர். பின்னர் முள் கிரீடத்தை முறுக்கி அவருக்கு வைத்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி, யூதர்களின் ராஜாவே, வாழ்க! மீண்டும் மீண்டும் ஒரு தடியால் தலையில் அடித்து துப்பினார்கள். அவருக்கு காலில் விழுந்து அஞ்சலி செலுத்தினர். அவர்கள் அவரை கேலி செய்த பின் ஊதா நிற அங்கியை கழற்றி அவருடைய சொந்த ஆடைகளை அவருக்கு உடுத்தினார்கள். சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு முன்னோடியாக அசாதாரணமான கசையடிகள் பற்றி அதிகாரிகளிடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. இந்த காலகட்டத்தின் பெரும்பாலான ரோமானிய எழுத்தாளர்கள் இரண்டையும் தொடர்புபடுத்தவில்லை. பல அறிஞர்கள் பிலாத்து முதலில் இயேசுவை தனது முழு தண்டனையாக கசையடியாக கட்டளையிட்டார் என்றும், ராஜா என்று கூறப்படும் இந்த பாசாங்கு செய்பவருக்கு எதிராக வழக்குரைஞர் சீசரை சரியாக பாதுகாக்கவில்லை என்று கும்பல் கிண்டல் செய்ததற்கு பதில்தான் சிலுவையில் அறையப்பட்ட மரண தண்டனை வந்தது என்றும் நம்புகிறார்கள். யூதர்கள் கைதியின் ஆடைகளை களைந்து கைகளை அவரது தலைக்கு மேலே ஒரு தூணில் கட்டிய போது கசையடிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் டி.சி. ட்ரூமன் டேவிஸ் எழுதினார். இந்த விஷயத்தில் யூதர்களின் சட்டத்தை பின்பற்ற ரோமானியர்கள் எந்த முயற்சியும் செய்திருக்க மாட்டார்கள் என்பது சந்தேகமே. ஆனால் யூதர்கள் 40க்கும் மேற்பட்ட கசையடிகளை தடை செய்யும் ஒரு பண்டைய சட்டம் இருந்தது. ரோமானிய படைவீரர் தனது கையில் கொடியுடன் முன்னேறுகிறார். இது ஒரு குட்டையான சவுக்கை. ஒவ்வொன்றின் முனைகளிலும் ஈயத்தின் 2 சிறிய பந்துகள் இணைக்கப்பட்ட பல கனமான தோல் துண்டுகளைக் கொண்டது. இயேசுவின் தோள்கள், முதுகு மற்றும் கால்கள் முழுவதும் கனமான சவுக்கை முழு பலத்துடன் மீண்டும் மீண்டும் கீழே கொண்டு வரப்படுகிறது. முதலில் தாங்ஸ் தோல் வழியாக மட்டுமே வெட்டப்பட்டது. பின்னர் அடிகள் தொடரும்போது அவை தோலடி திசுக்களில் ஆழமாக வெட்டப்பட்டு முதலில் தோலின் நுண்குழாய்கள் மற்றும் நரம்புகளிலிருந்து இரத்தத்தை உற்பத்தி செய்கின்றன. மேலும் இறுதியாக அடிப்படை தசைகளில் உள்ள பாத்திரங்களிலிருந்து தமனி இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. ஈயத்தின் சிறிய பந்துகள் முதலில் பெரிய ஆழமான காயங்களை உருவாக்குகின்றன. அவை அடுத்தடுத்த அடிகளால் உடைக்கப்படுகின்றன. இறுதியாக முதுகின் தோல் நீண்ட ரிப்பன்களில் தொங்குகிறது மற்றும் முழு பகுதியும் கிழிந்த இரத்தப்போக்கு திசுக்களின் அடையாளம் காண முடியாத வெகுஜனமாக உள்ளது. கைதி மரணத்தை நெருங்கிவிட்டார் என்று பொறுப்பான நூற்றுவர் தலைவரால் தீர்மானிக்கப்பட்டதும் அடிப்பது இறுதியாக நிறுத்தப்படுகிறது. அரை மயக்கத்தில் இருந்து இயேசு பின்னர் அவிழ்க்கப்பட்டு அவரது சொந்த இரத்தத்தால் நனைந்த கல் நடைபாதையில் சாய்ந்து விடுகிறார். ரோமானிய வீரர்கள் இந்த மாகாண யூதர் தன்னை ராஜா என்று கூறிக்கொள்வதில் ஒரு பெரிய நகைச்சுவையை பார்க்கிறார்கள். அவர்கள் அவரது தோள்களில் ஒரு மேலங்கியை எரிந்து ஒரு செங்கோலுக்காக அவரது கையில் ஒரு குச்சியை வைக்கிறார்கள். அவர்களின் திருவிளையாடல் முழுமையடைய அவர்களுக்கு இன்னும் ஒரு கிரீடம் தேவை. நீண்ட முட்களால் மூடப்பட்ட நெகிழ்வான கிளைகள் பொதுவாக விறகு மூட்டைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு கிரீடத்தின் வடிவத்தில் பின்னப்பட்டிருக்கும் மற்றும் இது அவரது உச்சந்தலையில் அழுத்தப்படுகிறது. மீண்டும் ஏராளமான இரத்தப்போக்கு உள்ளது. உச்சந்தலையில் உடலின் மிகவும் வாஸ்குலர் பகுதிகளில் ஒன்றாகும். அவரை கேலி செய்து முகத்தில் அடித்த பிறகு வீரர்கள் அவரது கையிலிருந்து குச்சியை எடுத்து தலையின் குறுக்கே தாக்கி முட்களை அவரது உச்சந்தலையில் ஆழமாக செலுத்தினர். இறுதியாக அவர்கள் தங்கள் சோகமான விளையாட்டில் சோர்வடைகிறார்கள் மற்றும் அவரது முதுகில் இருந்து அங்கி கிழிந்தது. ஏற்கனவே காயங்களில் இரத்தம் மற்றும் சீரம் கட்டிகள் ஒட்டிக்கொண்டிருக்கும். அதை அகற்றுவது ஒரு அறுவை சிகிச்சை கட்டிகளை கவனக்குறைவாக அகற்றுவதைப் போலவே வலிமிகுந்த வலியை ஏற்படுத்துகிறது. மேலும் அவர் மீண்டும் சாட்டையால் அடிக்கப்பட்டதைப் போலவே காயங்கள் மீண்டும் இரத்தம் வரத் தொடங்குகின்றன. சிலுவையின் கனமான பாடிபுலம் அவரது தோள்களில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் கண்டனம் செய்யப்பட்ட கிறிஸ்துவின் ஊர்வலம், 2 திருடர்கள் மற்றும் ரோமானிய வீரர்களின் மரண தண்டனை விவரம் ஒரு நூற்றுவர் தலைமையில் அதன் மெதுவான பயணத்தை டோலோரோசா வழியாக தொடங்குகிறது. நிமிர்ந்து நடக்க அவர் முயற்சி செய்த போதிலும் கனமான மரக்கற்றையின் எடையும் ஏராளமான இரத்த இழப்பினால் உண்டான அதிர்ச்சியும் சேர்ந்து அதிகமாக உள்ளது. தடுமாறி விழுகிறார். வீமின் கரடுமுரடான மரம் தோள்பட்டை தோள்கள் மற்றும் தசைகள் ஆகியவற்றில் ஊடுருவுகிறது. அவர் உயர முயற்சிக்கிறார். ஆனால் மனித தசைகள் அவற்றின் சகிப்புத்தன்மைக்கு அப்பால் தள்ளப்பட்டுள்ளன. சிலுவையில் அறையப்படுவதில் ஆர்வத்துடன் இருக்கும் நூற்றுவர் தலைவன் சிலுவையைச் சுமந்து செல்வதற்கு வட ஆபிரிக்காவின் சைமன் என்ற உறுதியான பார்வையாளரை தேர்ந்தெடுக்கிறான். அந்தோனியா கோட்டையிலிருந்து கோல்கோதா வரையிலான 650 கெஜம் பயணம் முடிவடையும் வரை இயேசு இன்னும் இரத்தப்போக்கு மற்றும் அதிர்ச்சியின் குளிர் வியர்வை வியர்வையுடன் பின்தொடர்கிறார். லேசான வலி நிவாரணை கலவையான நிறு கலந்த திராட்சரசம் இயேசுவுக்கு வழங்கப்படுகிறது. அவர் குடிக்க மறுக்கிறார். சைமனுக்கு பாடிபுலத்தை தரையில் வைக்குமாறு கட்டளையிடப்பட்டார். மேலும் இயேசு விறகுக்கு எதிராக தோள்களால் பின்னோக்கி வீசப்பட்டார். லெஜியோனேயர் மணிக்கட்டின் முன்பகுதியில் உள்ள மன அழுத்தத்தை உணர்கிறார். அவர் ஒரு கனமான சதுரமான செய்யப்பட்ட இரும்பு ஆணியை மணிக்கட்டு வழியாகவும் ஆழமாகவும் மரத்திற்குள் செலுத்துகிறார். விரைவாக அவர் மறுபுறம் நகர்ந்து கைகளை மிகவும் இறுக்கமாக இழுக்காமல் சில நெகிழ்வு மற்றும் இயக்கத்தை அனுமதிக்கும் வகையில் கவனமாக செயலை மீண்டும் செய்கிறார். பாடிப்புலம் பின்னர் ஸ்டெய்பின் உச்சியில் உயர்த்தப்பட்டு யூதர்களின் ராஜாவான நாசரேத்தின் இயேசு என்று எழுதப்பட்ட டைட்டில்ஸ் அந்த இடத்தில் அறையப்படுகிறது. இடது கால் இப்போது வலது பாதத்திற்கு எதிராக பின்னோக்கி அழுத்தப்பட்டு இரண்டு கால்களையும் நீட்டி கால்விரல்கள் கீழே ஒவ்வொன்றின் வளைவின் வழியாகவும் ஒரு ஆணி அடிக்கப்பட்டு முழங்கால்களை மிதமாக வளைத்துவிடும். பாதிக்கப்பட்டவர் இப்போது சிலுவையில் அறையப்பட்டுள்ளார். மணிக்கட்டில் உள்ள நகங்களில் அதிக எடையுடன் அவர் மெதுவாக தொய்வடையும் போது விரல்கள் மற்றும் கைகள் வரை வலிகள் மூளையில் வெடிக்க மணிக்கட்டில் உள்ள நகங்கள் சராசரி நரம்புகளில் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த நீட்டும் வேதனையை தவிர்ப்பதற்காக அவர் தன்னை மேல் நோக்கித் தள்ளும்போது அவர் தனது முழு எடையையும் தனது கால்களின் வழியாக ஆணி மீது வைக்கிறார். மீண்டும் கால்களின் மெட்டாடார்சல் எலும்புகளுக்கு இடையில் உள்ள நரம்புகள் வழியாக ஆணி கிழிக்கும் வேதனை உள்ளது. அவர்கள் கொல்கொதா, அதாவது மண்டை ஓட்டின் இடம் என்ற இடத்திற்கு வந்தனர். அங்கே அவர்கள் இயேசுவுக்கு பித்தப்பை கலந்த திராட்சரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அதை ரசித்து பார்த்து அவர் அதை குடிக்க மறுத்துவிட்டார். அவரை சிலுவையில் அறைந்த பின் சீட்டு போட்டு அவருடைய ஆணைகளை பங்கிட்டார்கள். உட்கார்ந்து அங்கே அவரை கண்காணித்தார்கள். அவரை சிலுவையில் அறைந்தபோது காலை 9:00 மணி. அவர் மீதான குற்றச்சாட்டின் எழுத்துப்பூர்வ அறிவிப்பு: யூதர்களின் ராஜா. மதியம் 3 வரை தேசம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. இந்த கட்டத்தில் கைகள் சோர்வாக, பிடிப்புகள் பெரும் அலைகள் தசைகள் மீது துடைத்து, ஆழமான இடைவிடா துடிக்கும் வலியில் முடிச்சு. இந்த பிடிப்புகள் மூலம் தன்னை மேல் நோக்கி தள்ள இயலாமை வருகிறது. அவரது கைகளில் தொங்குவதால் பெக்டோரல் தசைகள் செயலிழந்து இன்டர்கோஸ்டல் தசைகள் செயல்பட முடியாது. காற்றை நுரையீரலுக்குள் இழுக்கலாம், ஆனால் வெளியேற்ற முடியாது. ஒரு சிறு மூச்சு கூட பெற இயேசு தன்னை உயர்த்த போராடுகிறார். இறுதியாக நுரையீரல் மற்றும் இரத்த ஓட்டத்தில் கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறது மற்றும் பிடிப்புகள் ஓரளவு குறையும். ஸ்பாஸ்மோடியாக அவர் சுவாசத்தை வெளிவிடவும் உயிர் கொடுக்கும் ஆக்சிஜனை கொண்டு வரவும் தன்னை மேல் நோக்கி தள்ள முடிகிறது. இந்த காலகட்டங்களில் அவர் பதிவு செய்யப்பட்ட 7 சிறிய வாக்கியங்களை உச்சரித்தார் என்பதில் சந்தேகமில்லை. முதலாவதாக, அப்பா, இவர்களை மன்னியுங்கள், ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. இரண்டாவது, தவமிருந்த திருடனிடம், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். மூன்றாமவன் பயந்து துக்கத்தில் மூழ்கிய வாலிப ஜானை பார்த்து, இதோ உன் அம்மா என்றான். பிறகு அவருடைய தாய் மரியாளை பார்த்து, பெண்ணே, உன் மகனைப் பார். நான்காவது அழுகை, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டாய்? மணிக்கணக்கில் வரம்பற்ற வலி, முறுக்கு சுழற்சிகள், மூட்டுப்பிடிப்புகள், இடைப்பட்ட பகுதி மூச்சு திணறல், அவரது முதுகில் சிதைந்த திசைகள் கிழிக்கப்படும் வலி. வரம்பற்ற வலி, முறுக்குதல் சுழற்சிகள், மூட்டுப்பிடிப்புகள் மற்றும் இடைப்பட்ட பகுதி ஆஸ்பி ஆகியவற்றின் கடினமான மரக்கட்டைகளுக்கு எதிராக அவர் மேலும் கீழும் நகர்கிறார். பெரிகார்டியம் மெதுவாக சீரம் நிறைந்து இதயத்தை அழுத்தத் தொடங்கும் போது மற்றொரு வேதனையானது மார்பில் ஆழமான ஒரு பயங்கரமான நசுக்கும் வலியைத் தொடங்குகிறது. 22 சங்கீதம் 14 வசனம் மீண்டும் நினைவுக்கு வருகிறது. நான் தண்ணீரைப் போல ஊற்றப்பட்டேன், என் எலும்புகள் அனைத்தும் மூட்டு இல்லாமல் உள்ளன, என் இதயம் மெழுகு போன்றது, அது என் குடலின் நடுவில் உருகியது. இப்போது கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. திசு திரவங்களின் இழப்பு ஒரு முக்கியமான நிலையை அடைந்துள்ளது. அழுத்தப்பட்ட இதயம் கனமான, தடிமனான, மந்தமான இரத்தத்தை திசுக்களில் செலுத்த போராடுகிறது. சித்திரவதை செய்யப்பட்டு நுரையீரல் சிறிய காற்றை சுவாசிக்க வெறித்தனமான முயற்சியை மேற்கொள்கிறது. குறிப்பிடத்தக்க வகையில் நீரிழப்பு திசுக்கள் மூளைக்கு தூண்டுதல்களை அனுப்புகின்றன. இயேசு தனது 5வது அழுகையை, எனக்கு தாகமாக இருக்கிறது. தீர்க்கதரிசனமான 22 சங்கீதத்தின் மற்றொரு வசனத்தை ஒருவர் நினைவு கூர்கிறார். என் பலம் ஒரு பானை ஓடுபோல் காய்ந்தது, என் நாக்கு என் தாடைகளில் ஒட்டிக்கொண்டது, நீ என்னை மரணத்தின் தூசிக்குள் கொண்டு வந்தாயோ. ரோமானிய படைவீரர்களின் முக்கிய பானமான மலிவான புளிப்பு ஒயின் போஸ்காவில் நனைத்து ஒரு பாஞ்சு அவரது உதடுகளுக்கு உயர்த்தப்பட்டது. அவர் எந்த திரவத்தையும் எடுப்பதில்லை. இயேசுவின் உடல் இப்போது உச்சநிலையில் உள்ளது. மேலும் அவரது திசுக்களில் மரணத்தின் குளிர் ஊர்ந்து செல்வதை அவரால் உணர முடிகிறது. இந்த உணர்தல் அவரது 6வது வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறது. இது முடிந்தது. அவனுடைய பிராயச்சித்த பணி இப்போது முடிந்தது. இறுதியாக அவர் மரணத்தை தேர்வு செய்கிறார். வலிமையின் கடைசி எழுச்சியுடன் அவர் மீண்டும் தனது கிழிந்த கால்களை நகத்தின் மீது அழுத்தி கால்களை நேராக்கினார். ஆழ்ந்த மூச்சை எடுத்து தனது 7வது மற்றும் கடைசி அழுகையை உச்சரித்தார். அப்பா, உங்கள் கைகளில் நான் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். அவரை சிலுவையில் அறைந்து உட்கார்ந்து அங்கே அவரை கண்காணித்தார்கள். 6 மணி முதல் 9 மணி வரை தேசம் முழுவதும் இருள் சூழ்ந்தது என்று மத்தேயு கூறுகிறார். அதிகாரம் 15 வசனம் 33 இல் 6 மணி நேரத்தில் 9 மணி நேரம் வரை தேசம் முழுவதும் இருள் சூழ்ந்தது என்று மார்க்கு இவ்வாறு கூறினார். அது தயாரிப்பு நாள், அதாவது ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள். எனவே மாலை நெருங்கியதும் அரிமத்தியாவைச் சேர்ந்த ஜோசப் தேவராஜ்யத்திற்காக காத்திருந்தவர், அவர் ஆலோசனைக் குழுவின் முக்கிய உறுப்பினர், பிலாத்துவிடம் தைரியமாகச் சென்று இயேசுவின் உடலை கேட்டார். அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதைக் கேட்டு பிலாத்து ஆச்சரியப்பட்டார். 100வர் தலைவனை அழைத்து இயேசு ஏற்கனவே இறந்துவிட்டாரா என்று கேட்டார். 100வர் தலைவரிடம் அது அப்படித்தான் என்று அறிந்ததும் அவர் உடலை யோசேப்புக்கு கொடுத்தார். எனவே யோசேப்பு கைத்தறி துணியை வாங்கி உடலை கீழே இறக்கி துணியால் போர்த்தி பாறையில் வெட்டப்பட்ட கல்லறையில் வைத்தார். பின்னர் அவர் கல்லறையின் நுழைவாயிலுக்கு எதிராக ஒரு கல்லை உருட்டினார். நாசரேத்தின் இயேசு மேசியா மனிதனின் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரே பலியாக மாம்சத்தை அளித்ததன் மூலம் அவரது தந்தையின் சித்தத்தைச் செய்தார். அவருடைய பாவ நிவாரண பலி கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தன் மூலம் சாட்சியமளிக்கப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் இயேசுவின் மரணம் அர்த்தமற்றதாக இருந்திருக்கும். எல்லா மனிதர்களையும் விட வித்தியாசமாக இருக்காது. சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனம் வழங்குகிறது. ராண்டால்ஃப் டன் மூலம் அத்தியாயம் 3. சாத்தானின் மீது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வெற்றி. ஓய்வு நாளுக்குப் பிறகு வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதலேனா மரியாவும் மற்ற மரியாவும் கல்லறையை பார்க்கச் சென்றனர். ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஏனென்றால் கர்த்தருடைய தூதர் வானத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறைக்குச் சென்று கல்லை புரட்டிக் கொண்டு அதன் மீது அமர்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னலைப் போலவும் அவருடைய ஆடைகள் பனி போல வெண்மையாகவும் இருந்தது. காவலர்கள் அவருக்கு மிகவும் பயந்தார்கள். அவர்கள் நடுங்கி இறந்த மனிதர்களைப் போல ஆனார்கள். தேவதூதன் பெண்களிடம், பயப்படாதே, நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு இயேசுவை தேடுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வாரத்தின் முதல் நாளின் மாலையில் சீடர்கள் யூதர்களுக்கு பயந்து கதவுகள் பூட்டப்பட்டிருந்த போது இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்படிச் சொல்லிவிட்டு தன் கைகளையும் பக்கத்தையும் காட்டினான். இறைவனைக் கண்ட சீடர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். மீண்டும் இயேசு, உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். தந்தை என்னை அனுப்பியது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன். அதோடு அவர்கள் மேல் ஊதினார், பரிசுத்த ஆவியைப் பெறுங்கள் என்றார். ஒரு வாரம் கழித்து அவருடைய சீடர்கள் மீண்டும் வீட்டில் இருந்தார்கள். தாமஸ் அவர்களுடன் இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம், பிறகு தாமஸிடம், உன் விரலை இங்கே போடு, என் கைகளைப் பார், உன் கையை நீட்டி என் பக்கத்தில் வை, சந்தேகப்படுவதை நிறுத்தி நம்புங்கள். தாமஸ் அவரிடம், என் ஆண்டவரே, என் கடவுளே. பலியிடும் பாவ நிவாரண பலி மற்றும் உயிர்த்தெழுதலுடன் இயேசு தனது மரணத்தின் மூலம் மனிதனுடன் ஒரு புதிய உடன்படிக்கையை நிறுவினார். பெந்தகொஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்றாக இருந்தார்கள். திடீரென்று வானத்திலிருந்து பலத்த காற்று வீசுவது போல ஒரு சத்தம் வந்தது. அது அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் நிறைந்தது. அக்கினியைப் போல பிரிக்கப்பட்ட நாக்குகள் அவர்களுக்குத் தோன்றி அவர்கள் ஒவ்வொருவரிடமும் தங்கியிருந்தன. அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் அவர்களுக்கு உரைத்தபடியே மற்ற மொழிகளில் பேச ஆரம்பித்தார்கள். இப்போது எருசலேமில் வானத்தின் கீழுள்ள சகல தேசங்களிலிருந்தும் பக்தியுள்ள யூதர்கள் கூடியிருந்தார்கள். இந்தச் சத்தத்தைக் கேட்டு திரளான மக்கள் கூடி ஒவ்வொருவரும் அவரவர் மொழியில் பேசுவதைக் கேட்டு திகைத்தனர். அனைவரும் ஆச்சரியப்பட்டு குழப்பமடைந்து இதன் அர்த்தம் என்ன? ஆனால் மற்றவர்கள் கேலி செய்து அவர்கள் புதிய திராட்சரசத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றார்கள். ஆனால் பேதுரு பதினொருவர்களோடு நின்று சத்தமிட்டு அவர்களை நோக்கி, யூதேயா தேசத்தாரே, எருசலேமில் வசிப்பவர்களே, இது உங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், என் வார்த்தைகளுக்கு செவிகொடுங்கள். ஏனென்றால் நீங்கள் நினைப்பது போல் இவர்கள் குடிபோதையில் இல்லை. ஏனென்றால் அது பகலில் மூன்றாவது மணி நேரம் மட்டுமே. ஆனால் ஜோயல் தீர்க்கதரிசி மூலம் கூறப்பட்டது இதுதான். மேலும் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களைக் காண்பார்கள். உங்கள் முதியவர்கள் கனவுகளைக் காண்பார்கள் என்று தேவன் அறிவிக்கிறார். அந்த நாட்களில் என் வேலைக்காரர்கள் மற்றும் பெண் வேலைக்காரர்கள் மீது நான் என் ஆவியை ஊற்றுவேன். மேலும் அவர்கள் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இரத்தத்தையும் நெருப்பையும் புகையின் ஆவியையும் காட்டுவேன். கர்த்தருடைய நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரும் இரட்சிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் மக்களே, இந்த வார்த்தைகளை கேளுங்கள். நாசரேத்து இயேசு கடவுள் உங்கள் நடுவில் வல்லமையுள்ள செயல்களாலும் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் உங்களுக்கு சான்றளிக்கப்பட்டவர். நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்த இயேசு உறுதியானபடி ஒப்புக் கொடுக்கப்பட்டார். கடவுளைப் பற்றிய முன்னறிவிப்பு, நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு அக்கிரமக்காரர்களின் கைகளால் அவரைக் கொன்று மரணத்தின் வேதனையை தளர்த்தினார். ஏனென்றால் தாவீது அவரைப் பற்றி கூறுகிறார், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக கண்டேன். ஏனென்றால் நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார். ஆகையால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூறியது, என் மாம்சமும் நம்பிக்கையில் குடியிருக்கும். நீ என் ஆத்துமாவை கைவிடமாட்டாய். பாதாளத்திற்கு அல்லது உங்கள் பரிசுத்தமானவர் அழிவைக் காணட்டும். சகோதரர்களே, முற்பிதாவாகிய தாவீதை குறித்து நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்லுவேன். அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய கல்லறை இன்றுவரை நம்மிடம் உள்ளது. ஆகவே அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து கடவுள் அவருக்கு ஆணையிட்டார் என்பதை அறிவார். அவர் தனது சந்ததியினரில் ஒருவரை தனது சிம்மாசனத்தில் அமர்த்துவார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலைப் பற்றி முன்னறிவித்தார். அவர் ஹேடிஸுக்கு கைவிடப்படவில்லை. அவருடைய மாம்சம் இந்த இயேசுவை கடவுள் எழுப்பியதைக் காணவில்லை. நாம் அனைவரும் ஆகவே அவர் கடவுளின் வலது பாரசத்தில் உயர்ந்தவராகவும் தந்தையிடமிருந்து பரிசுத்து ஆவியைப் பெற்றவராகவும் தாவீது பரலோகத்திற்கு ஏறிச் சென்றதால் நீங்கள் பார்க்கிற கேட்கிறதை ஊற்றினார் கர்த்தர் என் ஆண்டவரிடம். நான் உமது எதிரிகளை உமக்கு பாதப்படியாக்கும் வரை என் வலது பாரிசத்தில் உட்காருங்கள் என்று கூறினார். நீங்கள் சிலுவையில் அறைந்து இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவராகவும் கிறிஸ்துவாகவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரவேல் வீட்டார் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் இதைக் கேட்டபோது அவர்கள் இதயம் நொறுங்கி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி உங்கள் பாவம் மன்னிப்புக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தைப் பெறுவீர்கள். வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள அனைவருக்கும், யூதர் அல்லாத நம் கடவுளாகிய ஆண்டவர் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் மேலும் பல வார்த்தைகளுடன் அவர் சாட்சி கொடுத்து, இந்த வக்கிரமான தலைமுறையினரிடமிருந்து உங்களை காப்பாற்றுங்கள் என்று தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுறுத்தினார். எனவே அவருடைய வார்த்தையைப் பெற்றவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் சுமார் 3000 பேர் சேர்க்கப்பட்டனர். அண்ணன் பிலிப்பிடம் கூறினார், இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் என்று நான் நம்புகிறேன். இந்த புதிய உடன்படிக்கையில் உள்ளவர்களை கடவுள் மனித உடலில் கிறிஸ்துவுக்கு கடவுள் என்று ஒப்புக் கொடுத்து பாவ வாழ்விலிருந்து நீதியுள்ள வாழ்க்கைக்கு மாறி கிறிஸ்துவின் இரத்தத்தில் மூழ்கி மன்னிக்கும்படி கடவுளிடம் மன்றாடுகிறார். அவர்கள் இப்போது கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிறார்கள். அவருடைய தியாகம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் அவர் நிறுவிய என் தேவாலயம், இவை அனைத்தும் அவரை பெற்ற எவரும் அவருடைய பெயரில் நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுளின் குழந்தைகளாகும் உரிமையைக் கொடுத்தார். குழந்தைகள் இயற்கையான வம்சாவளியினாலோ அல்லது மனித முடிவுகளினாலோ அல்லது கணவனின் விருப்பத்தினாலோ பிறக்கவில்லை, ஆனால் கடவுளால் பிறந்தவர்கள். கிறிஸ்துவில் உள்ளவர்கள் பெயரை அணிவார்கள் கிறிஸ்து, ஏனெனில் கிறிஸ்து அவர்களின் இறைவன், ஆசிரியர், வழிகாட்டி, இரட்சகர், மீட்பர், முன்மாதிரி, பிரதான ஆசாரியர், நம்பிக்கை, பாவத்திற்கான தியாகம் மற்றும் பல. பேதுருவின் வாக்குமூலத்தின் உண்மையே நமது விசுவாசத்திற்கு பாறை அடிப்படையான அடித்தளம். இயேசு உண்மையானவர் மற்றும் பைபிள் உண்மை. இயேசுவை பற்றி அறிய வேண்டிய அனைத்தும் பைபிளில் காணப்படுகின்றன. மனித வரலாறு அனைத்தும் அவரைச் சுற்றியே உள்ளது. மனித நாடகத்தின் மையப்பாத்திரம் இயேசு. உலக சரித்திரம் கிறிஸ்துவுக்கு முன் கீழ்மு மற்றும் கிறிஸ்துவுக்கு கிபி என இரண்டு காலகட்டங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதில் ஆச்சரியமில்லை. கிறிஸ்துவின் மன்னிப்பு மற்றும் இரட்சிப்பின் செய்தியை ஏற்றுக்கொள்பவர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் கடைப்பிடிக்க மத்தேயு 28:20 கற்பிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலர்களின் போதனையிலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிட்டு ஜபம் பண்ணுவதிலும் தங்களை அர்ப்பணித்தார்கள். பிரேக்கிங் ரொட்டி என்பது அவர்களின் பொதுவான உணவை ஒன்றாக சாப்பிடுவதைக் குறிக்கிறது. இதில் லார்ட்ஸ் சப்பர் இருக்கலாம். அப்போஸ்தலர்களும் சீடர்களும் மட்டும்தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போதிக்கும் பணியைக் கொண்டிருந்தார்களா? ஏன் ஸ்தேவான் கல்லெறிந்த அந்த நாளில் எருசலேமில் வழி என்று அறியப்பட்ட கிறிஸ்துவுக்குள் இருந்தவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய துன்புறுத்தல் வெடித்தது. அப்போஸ்தலர்களைத் தவிர மற்றவர்கள் யூதேயா மற்றும் சமாரியா முழுவதும் சிதறடிக்கப்பட்டனர். தெய்வீக மனிதர்கள் ஸ்தேவானை புதைத்து அவருக்காக ஆழ்ந்து புலம்பினார்கள். சிதறிப்போயிருந்தவர்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் கிறிஸ்துவை அறிவித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறினார், நற்செய்தியைப் பற்றி நான் வெட்கப்படவில்லை, ஏனென்றால் அது விசுவாசிக்கிற தங்கள் விசுவாசத்தை ஒப்புக் கொடுத்து செயல்படுகிற ஒவ்வொருவரின் இரட்சிப்புக்கான தேவனுடைய வல்லமையாகும். எனது முந்தைய புத்தகமான தியோபிலஸில் அவர் தேர்ந்தெடுத்து அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியின் மூலம் அறிவுரைகளை வழங்கிய பிறகு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரை இயேசு செய்ய தொடங்கியதையும் கற்பிக்கவும் தொடங்கிய அனைத்தையும் பற்றி எழுதினேன். அவர் துன்பத்திற்குப் பிறகு அவர் இந்த மனிதர்களிடம் தன்னை காட்டினார் மற்றும் அவர் உயிருடன் இருக்கிறார் என்பதற்கு பல உறுதியான ஆதாரங்களைக் கொடுத்தார். அவர் 40 நாட்கள் அவர்களுக்கு தோன்றி கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார். ஒரு சமயம் அவர் அவர்களுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது அவர்களுக்கு கட்டளையிட்டார், எருசலேமை விட்டு வெளியேறாதீர்கள், ஆனால் என் தந்தை வாக்களித்து வரத்திற்காக காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுத்தார், ஆனால் சில நாட்களில் நீங்கள் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். எனவே அவர்கள் ஒன்றாக சந்தித்தபோது, ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறீர்களா? அவர் அவர்களிடம் கூறினார், தந்தை தனது சொந்த அதிகாரத்தால் நிர்ணயித்த நேரங்களையோ தேதிகளையோ அறிவது உங்களுக்கு இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள். நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அவர் இதைச் சொன்னபின் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவரை அவர்கள் பார்வைக்கு மறைத்தது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று வெள்ளை உடை அணிந்த இரண்டு மனிதர்கள் அவர்களுக்கு அருகில் நின்றனர். கலிலேயா மனிதர்களே, நீங்கள் ஏன் இங்கே வானத்தை பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? உங்களிடமிருந்து பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அதே இயேசுவானவர் பரலோகத்திற்குச் செல்வதை நீங்கள் பார்த்தது போலவே திரும்பி வருவார். உங்கள் இதயங்கள் கலங்க வேண்டாம். கடவுள் நம்பிக்கை, என் மீதும் நம்பிக்கை. என் தந்தையின் வீட்டில் பல அறைகள் உள்ளன, அப்படி இல்லாவிட்டால் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஒரு இடத்தை தயார் செய்வதற்காக நான் அங்கு செல்கிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்தால் நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் திரும்பி வந்து உங்களை என்னுடன் சேர்த்துக் கொள்வேன். நான் போகும் இடத்திற்கு செல்லும் வழி உங்களுக்கு தெரியும் என்றார். சகோதரர்களே, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது, அழியக்கூடியவை அழியாததை சுதந்தரிக்காது என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். கேளுங்கள், நான் உங்களுக்கு ஒரு மர்மத்தைச் சொல்கிறேன். நாம் அனைவரும் தூங்க மாட்டோம், ஆனால் நாம் அனைவரும் மாற்றப்படுவோம், ஒரு கண் இமைக்கும் நேரத்தில், கடைசி எக்காலத்தில். ஏனென்றால் எக்காலம் ஒலிக்கும், மரித்தோர் அழியாமல் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள், நாம் மாற்றப்படுவோம். ஏனெனில் அழியக்கூடியது அழியாததையும் அழியாதது அழியாததையும் அணிந்து கொள்ள வேண்டும். அழியக்கூடியது அழியாததையும் சாவுக்கேதுவானது அழியாததையும் அணிந்து கொள்ளும்போது மரணம் வெற்றியில் விழுங்கப்பட்டது என்று எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும். உறங்குபவர்களைப் பற்றி நீங்கள் அறியாமல் இருப்பதையோ அல்லது நம்பிக்கை இல்லாத மற்ற மனிதர்களைப் போல திக்கப்படுவதையோ நாங்கள் விரும்பவில்லை. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே அவரில் தூங்கியவர்களை கடவுள் இயேசுவுடன் கொண்டு வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய சொந்த வார்த்தையின்படி, இன்னும் உயிருடன் இருக்கும் நாங்கள் கர்த்தர் வரும் வரை எஞ்சியிருப்பவர்கள் நிச்சயமாக தூங்கிவிட்டவர்களுக்கு முந்த மாட்டோம் என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். கர்த்தர் தாமே வானத்திலிருந்து உரத்த கட்டளையோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவனுடைய எக்கால சத்தத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள். அதன் பிறகு இன்னும் உயிருடன் இருக்கும் நாமும் ஆண்டவரை சந்திப்பதற்காக மேகங்களில் அவர்களோடு சேர்த்துக் கொள்ளப்படுவோம். எனவே நாம் என்றென்றும் இறைவனுடன் இருப்போம். எனவே இந்த வார்த்தைகளால் ஒருவரையொருவர் ஊக்குவிக்கவும். இப்போது சகோதரர்களே, நேரங்களையும் தேதிகளையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. ஏனென்றால் இரவில் திருடன் வருவது போல் கர்த்தருடைய நாள் வரும் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். வானங்கள் கர்ஜனையுடன் மறைந்துவிடும், பூலகங்கள் நெருப்பால் அழைக்கப்படும், பூமியும் அதில் உள்ள அனைத்தும் அப்பட்டமாக வைக்கப்படும். இப்படி எல்லாம் அழிந்துவிடும் என்பதால் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும்? நீங்கள் கடவுளுடைய நாளை எதிர்பார்த்து அதன் வரவை விரைவுபடுத்தும்போது நீங்கள் புனிதமான மற்றும் தெய்வீக வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த நாள் நெருப்பால் வானத்தை அழிக்கும் மற்றும் உறுப்புகள் வெப்பத்தில் உருகும். ஆனால் அவருடைய வாக்குறுதியின்படி நீதியின் வீடாகிய புதிய வானத்தையும் புதிய பூமியையும் எதிர்நோக்குகிறோம். மனுஷகுமாரன் இழந்ததைத் தேடவும் காப்பாற்றவும் வந்தார். யாரும் அழிய வேண்டும் என்று விரும்புவதில்லை, ஆனால் அனைவரும் மனந்திரும்ப வேண்டும். கிறிஸ்து கெஞ்சுகிறார், சோர்ந்து போனவர்களே, சுமை சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் முகத்தை உங்கள் மீது எடுத்துக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் கொண்டவன். உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் இளைப்பாறுதலைக் காண்பீர்கள். ஏனெனில் என் நுகம் இலகுவானது, என் சுமை இலகுவானது என்றார். அத்தியாயம் 4. நாசரேத்தின் இயேசு ஒரு வரலாற்று நபர் என்பதற்கு மதச்சார்பற்ற சான்றுகள். பைபிள் இயேசுவை வெளிப்படுத்தினாலும் பைபிள் அவரை முன்வைப்பது போலவே இயேசு ஒரு வரலாற்று நபர் என்பதை உறுதிப்படுத்தும் கணிசமான சான்றுகள் பைபிளுக்கு வெளியே உள்ளன. இந்த வெளிப்புற எழுத்துக்கள் பைபிள் அவரை பற்றி என்ன சொல்கிறது என்பதோடு ஒத்துழைக்கின்றன. கிபி 52 ரோமில் வாழ்ந்து பணிபுரிந்த சமாரியன் பிறந்த வரலாற்றாசிரியரான தாலஸ் 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கிறிஸ்தவ காலவரையறையாளரான ஜூலியஸ் ஆப்ரிக்கனஸால் மேற்கோள் காட்டப்பட்டார். தாலஸ் தனது வரலாற்றின் 3வது புத்தகத்தில் இந்த இருளை சூரிய கிரகணமாக விளக்குகிறார். இயேசுவின் போது நடந்தது போல் முழு நிலவின் போது சூரிய கிரகணம் ஏற்படாது என்று வாதிடும் அறிக்கைக்கு ஆப்பிரிக்கானஸ் தனது ஆட்சேபனையை தெரிவித்தார். பாஸ்கா நேரத்தில் இறந்தார். தாலஸை பற்றிய குறிப்பின் வலிமை என்னவென்றால், இயேசுவின் மரணத்தின் சூழ்நிலைகள் 1வது நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இம்பீரியல் நகரத்தில் அறியப்பட்டு விவாதிக்கப்பட்டன. தலஸ் போன்ற அவிசுவாசிகள் இருளை இயற்கையான நிகழ்வாக விளக்குவது அவசியம் என்று நினைக்கும் அளவுக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட உண்மை அந்த நேரத்தில் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். முரண்பாடாக, தாலஸின் முயற்சிகள் இயேசுவிற்கான வரலாற்று ஆதாரத்தின் முக்கிய நீரோட்டமாகவும் அவரது மரணத்தின் இருளை பற்றிய மார் கணக்கின் நம்பகத்தன்மைக்காகவும் மாற்றப்பட்டுள்ளன. பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் உள்ள ஒரு கையெழுத்து பிரதியில் மாரா பார்சராபியன் என்ற சிறியர் தனது மகனுக்கு அனுப்பிய கடிதத்தின் உரையை பாதுகாத்துள்ளார். சாக்ரடீஸ் பித்தகோரஸ் மற்றும் யூதர்களின் ஞானமுள்ள ராஜா போன்ற ஞானிகளை துன்புறுத்துவதன் முட்டாள்தனத்தை தந்தை விளக்கினார். இது இயேசு என்று சூழல் தெளிவாகக் காட்டுகிறது. சாக்ரடீஸை கொலை செய்வதால் ஏதனியர்கள் என்ன லாபம் அடைந்தார்கள்? அவர்கள் செய்த குற்றத்திற்கு பஞ்சமும் பிளேக் நோயும் வந்தது. சமோஸ் மக்கள் பித்தகோரஸை எரித்ததால் என்ன நன்மை கிடைத்தது? ஒரு கணத்தில் அவர்களின் நிலம் மணலால் மூடப்பட்டது. என்ன நன்மை? யூதர்கள் தங்கள் ராஜாவைக் கொன்றார்களா? நிலம் முழுவதுமாக சிதறி வாழுங்கள். மேலும் அவர் கொடுத்த போதனையில் அவர் வாழ்ந்தார். கொர்னேலியஸ் டாசிடஸ் A.50 முதல் G.B. 100 வரை வாழ்ந்த ரோமானிய வரலாற்றாசிரியர் நீரோவின் நெருப்பை பற்றி எழுதினார். இதன் விளைவாக அறிக்கையிலிருந்து விடுபட நீரோ குற்ற உணர்வை இறுக்கி மக்களால் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படும் அவர்களின் அருவறுப்புகளுக்காக வெறுக்கப்பட்ட ஒரு வகுப்பினருக்கு மிக நேர்த்தியான சித்திரவதைகளை அளித்தார். கிறிஸ்டஸ் அதன் பெயரை பெற்றதன் மூலம் கடுமையான தண்டனையை அனுபவித்தார். எங்கள் வழக்குரைஞர்களில் ஒருவரான பொண்டியஸ் பிலாட்டஸின் கைகளில் திபெரியஸின் ஆட்சி. பிளினியஸ் செகண்டஸ் A.D. 112 இல் ரோமானிய கவர்னர் பேரரசர் ட்ரேஜன் எழுதினார். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் சந்திக்கும் பழக்கம் இருந்தது. அவர்கள் கிறிஸ்துவுக்கு கடவுளாக ஒரு கீதம் பாடி எந்த தீய செயலையும் செய்யக்கூடாது என்று உறுதியளித்தனர். பிரிந்து சென்று மீண்டும் சந்திப்பது அவர்களின் வழக்கம். ஆனால் சாதாரண உணவு வகைகளில் சாப்பிடுவது. சியுடோனியஸ் ஏஹாட்ரியனின் ஆட்சியின் போது இம்பீரியல் ஹவுஸின் ஆய்வாளரும் நீதிமன்ற அதிகாரியுமான K.P. 120 இல் கிளாடியஸின் வாழ்க்கையில் எழுதினார். கிறிஸ்தஸின் தூண்டுதலின் பேரில் யூதர்கள் தொடர்ந்து இடையூறுகளை செய்து கொண்டிருந்ததால் கிளாடியஸ் அவர்களை ரோமிலிருந்து வெளியேற்றினார். எட்வர்ட்சி வார்டன் பின்னர் கூறுகிறார், இந்த மேற்கோள் புகழ் பெறுவதற்கு காரணம் சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு லூக்கா இதே சம்பவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அகிலா என்ற கிறிஸ்தவ யூத தம்பதியருடன் உறவாடிக் கொண்டதற்கு காரணம் என்று பதிவு செய்ததே ஆகும். பிரிஸ்கில்லா அப்போஸ்தலர் 18:1-2 மீண்டும் வரலாற்றுச் சூழலில் கிறிஸ்தவை பற்றிய குறிப்பு பைபிளுக்கு புறம்பான இலக்கியங்களில் காணப்படுகிறது. ஜோசபஸ் ஒரு சுவாரஸ்யமான கவனிப்பைக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இயேசு எழுந்தார். உண்மையில் நாம் அவரை ஒரு மனிதன் என்று அழைக்க வேண்டும் என்றால் அவர் ஒரு புத்திசாலி, அவர் அற்புதமான செயல்களைச் செய்பவர், சத்தியத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் மனிதர்களின் போதகர், அவர் பல யூதர்களையும் பல கிரேக்கர்களையும் வென்றார். இந்த மனிதன் மேசியாவாக இருந்தான். நம்முடைய சொந்த தலைவர்களின் தூண்டுதலின் பேரில் பிலாத்து அவரை சிலுவையில் அறைந்தபோது முதன்முதல் அவரை நேசித்தவர்கள் 3 நாளில் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளாக தோன்றினார். அவரை பற்றி பல அற்புதமான விஷயங்களை முன்னறிவித்திருந்தார். இப்போதும் கூட அவருடைய பெயரால் அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இன்னும் அழியவில்லை. எபிப்புரோஸின் பின்வரும் மேற்கோள் இதை மிகத் தெளிவாக சுருக்கமாக கூறுகிறது. ஆரம்பகால யூத மற்றும் புறஜாதி எழுத்தாளர்களின் ஆதாரங்களைப் பற்றி வேறு என்ன நினைத்தாலும் அது கிறிஸ்தவ எழுத்துக்களின் சாட்சியை மறுப்பவர்களுக்கு இயேசுவின் வரலாற்று பாத்திரத்தையாவது நிறுவுகிறது. சில எழுத்தாளர்கள் கிறிஸ்து என்ற ஆடம்பரத்துடன் விளையாடலாம். புராணம் ஆனால் அவர்கள் வரலாற்றுச் சான்றுகளின் அடிப்படையில் அவ்வாறு செய்யவில்லை. ஜூலியஸ் சீசரின் வரலாற்றுத் தன்மையைப் போன்று ஒரு பக்கச்சார்பற்ற வரலாற்றாசிரியருக்கு கிறிஸ்துவின் வரலாற்றுத் தன்மை உள்ளது. கிறிஸ்து புராண கோட்பாடுகளை பரப்பும் வரலாற்றாசிரியர்கள் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனத்தின் பாடத்தை கேட்டதற்கு நன்றி. கடவுளைப் பற்றியும் அவருடைய சித்தத்தைப் பற்றியும் கற்றுக்கொள்ள விரும்பும் அனைவருக்கும் பைபிள் படிப்பினைகளை வழங்குவதே இப்கி இந்நோக்கம்.